أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கடந்த ஜுமாவில் மூன்று பெரிய சிலைகள் இடித்தது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. அதனுடைய மேலும் விவரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. சஅத் பின் ஜயத் அஷ்அலி உடைய ஒரு போர்படை, அது ரமலான் மாதம் ஹிஜ்ரி 8 மனாவை நோக்கி அனுப்பப்பட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 ரமலான் அன்று ஹஜ்ரத் சஅத் பின் ஜயத் அவர்களை மனாத் என்ற சிலையை தகர்ப்பதற்காக அனுப்பினார்கள். அது செங்கடலின் கடலோரத்தில் குதைத் என்ற இடத்திற்கு அருகில் முஷல்லல் என்ற இடத்தில் நிறுவப்பட்டிருந்தது. இந்த காரணத்தினால்தான் இது முஷல்லல் போர்படை என்றும் அழைக்கப்படுகின்றது. அதில் சஅத் பின் ஜயத் 20 போர் வீரர்களோடு கிளம்பினார்கள். அன்னார் அங்கு சென்று சேர்ந்ததும் அங்கு அதனை கண்காணிப்பவன் ஒருவன் இருந்தான். அவன் அஸ்ரத் சஅத் அவர்களிடம், நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என வினவினான். அதற்கு அவர்கள், மனாத்தை இடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நீங்களும் இந்த பணியுமா, அதாவது இது சாத்தியமில்லாததாகும், உங்களால் இயலுமா என்றான். அதில் சஅத் இந்த சிலையை நோக்கி முன்னேறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், இது உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் சில வேளைகளில் வேறொரு நிறம் பூசுவதற்காக இவ்வாறு எடுத்துரைத்து விடுகின்றார்கள் தான். அதாவது அங்கு ஒரு கருப்பு நிற கலைந்த முடிகளை உடைய பெண் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அந்த பராமரிப்பாளன் தனது சிலை இடம் கூறினான், மனாத்தே, உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்து. அதில் சஅத் பின் ஜயத் அஷலி அவர்கள் அவரை கொன்றுவிட்டார்கள், அதாவது அந்த கண்காணிப்பாளனை கொலை செய்தார்கள். இந்த கொல்லப்பட்ட அறிவிப்பானது சரியானதாக இருக்கும் என்றால் பிறகு அந்த கண்காணிப்பாளன் அன்னாரை எதிர்க்க முயற்சித்திருப்பான். அந்த சண்டையில் கொல்லப்பட்டு இருப்பதற்கான சாத்தியம் உள்ளது. வெறும் சாபம் கொடுத்ததனால் கொலை செய்தார்கள் என்பது இது இஸ்லாமிய போதனை அல்ல, சரியானதாகவும் தெரியவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொதுவான வழிகாட்டலுக்கும் எதிரானதாக உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அன்னாரும் அன்னாருடன் இருந்தவர்களும் சிலையின் பக்கம் சென்று அத்தார்கள். பிறகு தன் தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் ஆஜரானார்கள். இப்னு ஹிஷாம் எழுதியுள்ளதாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனாத்தை நோக்கி அபு சுஃபியான் பின் ஹர்பை அனுப்பினார்கள். இந்த பணியானது ஹஜ்ரத் அலி அவர்கள் செய்து முடித்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. வாக்தி மற்றும் இப்னு சஅதின் கருத்தின் அடிப்படையில் ஹஜ்ரத் சஅத் பின் ஜயத் அவர்கள் அதை இடித்தார்கள். பிற அறிவிப்புகளும் வாக்தீனுடைய அறிவிப்புகளாக இருக்கும் என்றால் அவர்கள் சில விஷயத்தை கூடுதலாகவும் கூறியிருக்கலாம். நஹ்லாவை நோக்கி அனுப்பப்பட்ட ஹாலித் பின் வலீத் அவர்களின் போர்படை, இது ஹிஜ்ரி 8 ரமலான் 25 நாளன்று, அதாவது கிபி 629 ஜனவரி மாதம் அனுப்பப்பட்டது. அருள்கூறிய ரமலானின் 25 நாளன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 பேரை கொண்ட ஒரு படையை ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்களின் தலைமையில் நஹ்லாவை நோக்கி அனுப்பினார்கள். மேலும் கூறினார்கள், அங்கு குரைஷியர்களின் புகழ்பெற்ற சிலை உஸ்ஸா இருந்தது, அதை தகர்க்குமாறு கூறினார்கள். இது ஒரு பள்ளத்தாக்கும். இது மக்காவிற்கு கிழக்கு திசையில் ஒரு நாள் பயண தூரத்தில் மக்கா மற்றும் தாயிஃபிற்கு நடுவே அமைந்திருந்தது. இந்த நஹ்லா என்ற இடத்தில் ஒரு வீடு இருந்தது. அதனுடைய கண்காணிப்பாளர்களாக பனு ஷஅபான் இருந்தனர். பனு ஹாஷிமின் நட்பு கோத்திரத்தினர் அவர். உஸ்ஸா குரைஷிகளினுடைய மிகப்பெரிய சிலையாக இருந்தது. இமாம் பைஹகி அவர்கள் அறிவித்துள்ளார்கள், அதன் வீடானது 3 கருவேல மரங்களை கொண்டதாக இருந்தது. அதாவது அக்கம்பக்கத்தில் 3 கருவேல மரங்கள் இருந்தன, நடுவே வீடு இருந்தது. இப்னு இசாக் கூறுகிறார்கள், உஸ்ஸாவினுடைய காவலன் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்களின் வருகை அறிந்ததும் சிலையின் மீது வாளை தொங்கவிட்டவாறு தான் மலை மீது ஏறிவிட்டான். மேலும் இவ்வாறு கவிதை படித்தான். அதனுடைய பொருள் என்னவென்றால், உஸாவே எதுவும் எஞ்சிராத அளவுக்கு ஹாலிதின் மீது கடுமையான முறையில் தாக்குதல் நடத்து. போர்க்கவசத்தை அணிந்து தாக்குதலை துவங்கு. உஸாவே, நீ இந்த ஹாலிதை கொல்லவில்லை என்றாலும் கூட விரைவில் ஒரு பாவியாக ஆக்கிவிடு. மேலும் அதற்கு அவனை பழிதீர்த்துக்கொள் என கூறினான். ஹஜரத் ஹாலித் அவர்கள் நஹ்லா சென்றடைந்ததுமே அந்த மரங்களை வெட்டினார்கள். மேலும் அந்த வீட்டை இடித்தார்கள். அதில் உஸ்ஸா சிலை இருந்தது. பிறகு திரும்பி மக்காவை நோக்கி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு வந்து அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அன்னார், நீங்கள் அங்கு ஏதேனும் குறிப்பான விஷயத்தை கண்டீர்களா என வினவினார்கள். ஹஜரத் ஹாலித் அவர்கள் இல்லை என பதிலளித்தார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், பிறகு நீங்கள் உஸ்ஸாவை அழித்து விடவில்லை, திரும்பிச் சென்று அதை வேரோடு சாய்த்து வாருங்கள் என கூறினார்கள். இந்த கட்டளையை கேட்டதுமே ஹஜரத் ஹாலித் அவர்கள் கட்டளை கிணங்க செயல்படுவதற்காக உடனே திரும்பி சென்றார்கள். அங்குள்ள கண்காணிப்பாளர்கள் மீண்டும் ஹாலித் வருவதை கண்டபோது மலைமீறு ஏறிவிட்டார்கள். மேலும் உஸ்ஸாவே இவர்களை அழித்துவிடு என்று கூறிக்கொண்டிருந்தனர். அந்த சிலை இருந்த அறையில் ஒரு களைந்த முடியை உடைய கருப்பு நிற பெண் வெளியே வந்தால், இங்கும் கூட பெண்களை அவர்கள் வைத்திருந்திருப்பார்கள். ஹஜரத் ஹாலித் அவர்கள் அப்பொழுது இந்த கவிதை வரிகளை படித்தார்கள். உஸ்ஸாவே, இந்த கவிதையானது அரபி மொழியில் இருந்தது. அதாவது, யா உஸ்ஸா குஃப்ரானக லா சுபஹானக இன்னி ராயத்துல்லாஹ கத் அஹானக. அதாவது, உஸ்ஸாவே, நான் உன்னை நிராகரிக்கின்றேன், உன் தூய்மையை எடுத்துரைக்கவில்லை, அல்லாஹ் உம்மை இழிவுபடுத்துவதை நான் கண்டேன் என்று கூறிய பிறகு அன்னார் திரும்பி வந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் தில்கல் உஸ்ஸா வகத் யஸத் அன் துஅபுத பிபலாதிக்கும் அபதா. அதாவது, ஆம், இது எந்த உஸ்ஸா என்றால் இது அவநம்பிக்கை அடைந்து விட்டது, நகரில் இனி உம்மை எவரும் வணங்க மாட்டார்கள் என்றார்கள். பிறகு சுவா என்ற இடத்தை நோக்கி அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களின் போர்படை, இதுவும் ஹிஜ்ரி 8 ரமலான் மாதத்தில் நிகழ்ந்தது. உஸ்ஸா சிலையை தகர்க்கும் பணியுடன் சேர்த்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களை சுவா என்ற சிலையை வேறறுப்பதற்காக அனுப்பினார்கள். அவர்களோடு சில நண்பர்களும் இருந்தனர். ஆனால் அவர்களினுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. சுவா மதினாவில் இருந்து மேற்கு திசையில் கடலோரப் பகுதிகளில் இருக்கிறது. அங்கு பனி ஹுசைல் என்ற சிலை இருந்தது. இந்த இடமானது மக்காவிலிருந்து 3 தொலைவில் இருந்தது. இந்த சிலையின் தோற்றம் ஒரு பெண்ணின் தோற்றமாக இருந்தது. மக்கள் இதை மதித்ததோடு மட்டுமின்றி அதனை வளமும் வந்து வந்தார்கள். பனு லஹ்யான் கோத்திரத்தினர் இதனுடைய கண்காணிப்பாளர்களாக இருந்தனர். இவர்களும் ஹுசைல் கோத்திரத்தின் ஒரு கிளை கோத்திரமாகும். திருக்குரானில் சில சிலைகளின் பெயர்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த சிலையினுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா நூஹில் வருகிறது. ஒகாலு லா தசருன்ன ஆலிஹதகும் வலா தசருன்ன வத்தம் வலா சுவாஅம் வலா யகூச வயூக வநஸ்ரா. அதாவது, அவர்கள் ஒருவருக்கொருவர், நீங்கள் உங்கள் கடவுள்களை விட்டு விடாதீர்கள், உங்கள் கடவுள்களாகிய வத்தையோ சுவாஆவையோ யகூசையோ யூகையோ நஸ்ரையோ விட்டுவிடாதீர்கள் என்று கூறுகின்றனர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நூஹுவின் சமுதாயத்தில் இருந்த சிலை பிற்காலத்தில் அரபு மக்களிடையேயும் நுழைந்துவிட்டது. வத் என்ற ஒரு சிலை இருந்தது. அது கல்பு கோத்திரத்தினுடையதாக இருந்தது. அது அந்த கோத்திரம் தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்தில் குடியமர்ந்திருந்தது. மேலும் சுவா என்ற சிலையானது உசைல் கோத்திரத்திற்கானதாக இருந்தது. மேலும் யகூஸ் என்பது முராத் கோத்திரத்தினுடையதாக இருந்தது. பிற்காலத்தில் அது பனு ஹுசைஃப் உடையதாக ஆகிவிட்டது. மேலும் யாவூக் என்ற சிலையானது ஹம்தான் கோத்திரத்தின் சிலையாக இருந்தது. மேலும் நசர் என்பது ஹுமைர் கோத்திரத்தினுடையதாக இருந்தது. இந்த கோத்திரம் ஜில்கிலாவினுடைய சந்ததிகளாக இருந்தனர். உண்மையில் இந்த அனைத்து ஹஜ்ரத் நூஹ் அவர்களினுடைய சமுதாயத்தில் இருந்த சில நல்ல மக்களின் பெயர்களாக இருந்தன. அவர்கள் மரணமடைந்த போது ஷைத்தான் அவர்களின் சமுதாயத்தின் உள்ளத்தில் எந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தார்களோ அங்கு சிலையை நிறுவுமாறும், மேலும் அவைகளுக்கு அந்த பெயர்களை சூட்டுமாறும் அவர்களின் உள்ளத்தில் போட்டான். எனவே அவர்கள் அவ்வாறு செய்தனர். மேலும் அவைகள் வழிபடப்பட்டு வந்தன. அதாவது, அந்த மக்கள் வழிபடவில்லை, ஆனால் அவர்கள் மரணித்த பிறகு சரியான அறிவு இல்லாததன் காரணமாக அந்த சிலைகளை அவர்கள் வழிபட தொடங்கிவிட்டனர். அவர்களை போன்ற ஒரு மாதிரியை உருவாக்கி அவர்களின் பெயர்களையும் சூட்டி அதனை வணங்க தொடங்கிவிட்டனர். ஹஜ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் ரவுஹாத் என்ற இடத்தில் சுவா என்ற சிலை அருகே சென்றடைந்ததும் அங்கு அதனுடைய கண்காணிப்பாளரை கண்டார்கள். அன்னார் அவனிடத்தில்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை கிணங்க இந்த சிலையை இடிப்பதற்காக வந்துள்ளதாக கூறினார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருபோதும் இதனை இடிக்க முடியாது என்று பதிலளித்தான். அதற்கு அன்னார் காரணம் வினவிய போது அவன், நீங்கள் என் நிலையிலும் தடுக்கப்படுவீர்கள் என்று பதிலளித்தான். அதற்கு அவர்கள், அந்தோ உன் மீது வருத்தமே, இவைகளால் கேட்க முடியுமா, இவைகளால் காண முடியுமா என்று கூறினார்கள். பிறகு அன்னார் முன்னே சென்று அதை உடைத்து விட்டார்கள். மேலும் தன்னுடன் இருந்தவர்களிடம், இந்த கூடாரத்தையும் தகர்த்து விடுங்கள் என கூறினார்கள். அதாவது அந்த சிலையை சுற்றியிருந்த கட்டிடத்தையும் இடித்து விட்டார்கள். பிறகு அவர்கள் அந்த கண்காணிப்பாளர்களிடம், இப்பொழுது கூறு என்று வினவிய போது அவன் தான் வழிபட்ட சிலையினுடைய நிலையை கண்டதும் உடனடியாக கூறினான், நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு முன்பு ஒரு கண்காணிப்பாளரை கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. அது அவ்வாறு இருக்க முடியாது என்பதும் இந்த சான்றிலிருந்து உறுதியாகின்றது. அதே போன்று பனு ஜசிமாவை நோக்கி அனுப்பப்பட்ட ஹாலித் பின் வலீத் அவர்களின் போர்படை, இதுவும் ஹிஜ்ரி 8 ஷவ்வால் மாதம் நிகழ்ந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் உஸ்ஸா சிலையை இடித்துவிட்டு திரும்பி வந்தபோது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பனு ஜசிமாவை நோக்கி அனுப்பினார்கள். இந்த கோத்திரமானது பனு கினானாவின் கிளை கோத்திரமாக இருந்தது. இது மக்காவின் யலம்லம் பக்கமாக குடி அமர்ந்திருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் அவர்களை இந்த கோத்திரத்திற்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்குமாறு கூறினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் புரிய வேண்டாம் என்றும் கூறியிருந்தார்கள். போர் செய்ய வேண்டாம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிப்படையான வழிகாட்டலாக இருந்தது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஹாலித் பின் வலீத் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் மற்றும் பனு சுலைமினுடைய 350 பேருடன் பயணித்தார்கள். ஹஜ்ரத் ஹாலித் அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் அந்த மக்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு தாக்குதலுக்கு ஆயத்தமாக இருப்பதை கண்டார்கள். அவர்களிடம், மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நீங்கள் ஆயுதங்களை வைத்து விடுங்கள் என கூறினார்கள். ஹாலிதின் இந்த விஷயத்தை கேட்டு அவர்களில் ஹஸ்தம் என்ற பெயருடைய ஒருவர் எழுந்து தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி, பனு ஜசிமாவே, ஆயுதத்தை வைத்து விடாதே, இவர் ஹாலித் ஆவார், ஆயுதங்களை கீழே போட்டதும் நீங்கள் சிறையையும் மரணத்தையும் எதிர்கொள்ள வேண்டியது வரும், எனவே நான் ஆயுதத்தை வைக்கப் போவதில்லை என கூறினான். அதற்கு பிற மக்கள், நீ ஏன் எங்களை ரத்தம் சிந்த வைப்பதிலேயே இருக்கிறாய் என ஹஸ்தமிற்கு புரிய வைத்தார்கள். ஆயுதத்தை வைத்துவிடு என்று மக்கள் அவனுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவரிடமிருந்து ஆயுதத்தை வாங்கிவிட்டார்கள். ஆயுதங்களை வீசிய பிறகு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இதுவும் அறிவிப்பில் உள்ளது. மேலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொன்றோ அல்லது 2 கைதிகள் வழங்கப்பட்டனர். இரவு முழுவதும் இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். அநேகமாக அவர்கள் அந்த நேரத்தில் ஆயுதங்களை கீழே போடாமல் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன என்று தெரியாதிருந்தது. அதன் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஹாலித் அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் அவர்களுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுத்தார்கள். அதற்கு அவர்கள், அஸ்லம்னா, அதாவது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுவதற்கு பதிலாக, சபானா சபானா, அதாவது நாங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டோம், நாங்கள் எங்களது மார்க்கத்தை விட்டுவிட்டோம் என்று கூறத் தொடங்கினர். அதற்கு ஹஜ்ரத் ஹாலித் அவர்களுக்கு இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டது. எனவே அவர்களை கொள்வதற்கான தீர்ப்பு வழங்கினார்கள். இவ்வாறு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்னு சாத் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள், ஹாலித் அவர்களை சென்றடைந்ததும் அவர்கள் மக்களிடம், நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் முஸ்லிம்களாகவும் தொழுகின்றோம் என பதிலளித்தார்கள். பிறகு, நீங்கள் ஏன் ஆயுதத்தை ஏந்தியுள்ளீர்கள் என வினவினார்கள். அதற்கு அவர்கள், எங்களுக்கும் அரபு நாட்டினுடைய ஒரு சமுதாயத்திற்கும் இடையே பகைமை இருந்து வருகிறது, அதே எதிரி சமுதாயம் வருகிறதோ என்ற அச்சம் எங்களுக்கு இருந்தது, எனவே நாங்கள் ஆயுதத்தை ஏந்தி கொண்டோம். இந்த நிலையின் காரணமாக ஹாலித் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இவர்கள் தொடர்பாக சில சந்தேகங்கள் உருவாகிவிட்டன. எவ்வாறு இருப்பினும் அறிவிப்பிலிருந்து தெரிய வருகிறது என்னவென்றால், இந்த சிறை கைதிகள் தொழுதும் வந்தார்கள், முஸ்லிம்களாகவும் தெரிந்தார்கள். ஆனால் அந்த சிறை கைதிகளில் சிலர் ஹஸ்தம் மற்றும் அவருக்கு ஆமாம் போடக்கூடியவர்கள், கிளர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் சாத்தியமும் இருந்தது. மேலும் ஹாலித் அவர்கள் தொடர்பாக நிம்மதியடைந்திருக்கவில்லை. சிலர் சபானா சபானா என்று கூறியதும் ஹஜ்ரத் ஹாலிதை வியப்பில் ஆழ்த்தியிருந்தது. எனவே அவர்கள் ஓர் இரவின் இறுதிப் பகுதியில் இந்த சிறை கைதிகளை கொள்வதே சரியானதாக தெரிகிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் சில முஸ்லிம்கள் தங்களுடைய கைதிகளை கொலை செய்து விட்டார்கள். ஆனால் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரின் கூட்டத்தினர் பழைய முஸ்லிம்களாக இருந்தனர். அவர்கள் ஹாலிதின் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேலும் தங்களது கைதிகளை கொல்லவில்லை. அன்சாரி தலைவர் அபு உசைத் சாதி ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களிடம் சென்று, இவர்கள் முஸ்லீம் ஆவார்கள், இவர்களை கொல்வது சரியானதல்ல என்று கூறினார்கள். ஹசரத் அப்துல்லா பின் உமர், ஹசரத் சாலிம் மோலா அபு ஹுசைஃபா ஆகியோரும் ஹசரத் ஹாலித் அவர்களின் கருத்தை ஏற்கவில்லை, மேலும் தனது நண்பர்களையும் தத்தமது கைதிகளை கொல்ல வேண்டாம் என தடுத்தார்கள். அந்த விடுதலையான கைதிகளில் இருந்து ஒரு கைதி மதீனா சென்றடைந்ததும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனைத்து நிலைமையையும் எடுத்துரைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரேனும் ஹாலிதனுடைய கூற்றை மறுக்கவில்லையா அல்லது தடுக்கவில்லையா என வினவினார்கள். அதற்கு அவர், ஒரு வெள்ளை நிறமுடைய நடுநிலையான உயரமுடைய மனிதர் இருந்தார், இன்னொருவர் உயரமான மனிதராக இருந்தார். இந்த இருவரும் ஹாலிதிடம் பேசினார்கள். ஒருவர் சற்று வேகத்துடன் பேசினார். ஹசரத் உமர் அவர்கள் அப்பொழுது சபையில் இருந்தார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஹுசூர், அதில் ஒன்று என்னுடைய மகன் அப்துல்லாவாக இருந்தான், அதாவது ஹசரத் அப்துல்லா பின் உமர் உயரமானவர்களாக இருந்தார்கள். இன்னொருவர் சாலிம் மௌலா அபு ஹுசைஃபாவாக இருந்தார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அனைத்து சம்பவமும் தெரிய வந்த பொழுது அன்னாருக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. அன்னார் கூறினார்கள், நான் ஹாலிதிடம் அவர்களை கொல்லுமாறு கட்டளையிடவில்லை, நான் அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுமாறு மட்டுமே கூறியிருந்தேன் என்றார்கள். பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரு கரங்களையும் உயர்த்தி இரண்டு முறை இறைவனிடத்தில் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக மிம்மா சனா ஹாலித், அல்லாஹ்வே, ஹாலித் செய்த செயலுக்கு நான் பொறுப்பில்லை என்பதை வெளிப்படுத்துகிறேன் என்றார்கள். இதே போன்று அன்னார் ஹாலித் பின் வலீத் அவர்களின் மீது கோபத்தையும் வெளிப்படுத்தினார்கள். ஏன் இந்த அளவுக்கு அவசரப்பட்டு செயல்பட்டீர்கள், நன்கு ஆய்வு செய்து இருந்திருக்க வேண்டும் என்றார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களை பனு ஜசீமாவை நோக்கி அவர்களின் கொல்லப்பட்டவர்களுக்கான இழப்பு தொகையை வழங்குவதற்கும் அனைத்து விவகாரங்களையும் ஆய்வு செய்வதற்காகவும் அனுப்பினார்கள். ஹசரத் அலி அவர்கள் அங்கு சென்று அனைத்து கொல்லப்பட்டவர்களினுடைய வாரிசுகளுக்கு அதற்கான இழப்பு தொகையை வழங்கினார்கள். மேலும் அவர்களிடமிருந்து முஸ்லிம்கள் எடுத்திருந்த அவர்களின் சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள். எதுவரை என்றால், நாய் தண்ணீர் அருந்தக்கூடிய மரத்தாலான பாத்திரத்தையும் கூட திருப்பி கொடுத்து விட்டார்கள். அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை போன்றவற்றை வழங்கிய பிறகு ஹசரத் அலி அவர்களிடம் சிறிது செல்வம் மிஞ்சிவிட்டது. அன்னார் பனு ஜசீமா மக்களிடம், எவருக்கேனும் அவருடைய இழப்பிற்கான இழப்பீடு வழங்கப்படாமல் இருக்கிறதா என்று வினவினார்கள். அனைவரும் இல்லை என பதிலளித்தார்கள். பிறகு ஹசரத் அலி அவர்கள் அந்த எஞ்சியிருந்த செல்வத்தையும் அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். மேலும் இந்த செல்வமானது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து எச்சரிக்கையாக வழங்கி விடுகின்றேன், ஏனென்றால் எந்த இழப்பு தொடர்பாக அல்லாஹ்வின் தூதரும் நீங்களும் அறியாதிருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட இழப்பிற்கும் இழப்பீடாக அமையும் விதத்தில் இது இருக்கட்டும் என்றார்கள். ஹசரத் அலி அவர்கள் திரும்பி வந்தார்கள். மேலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனைத்து அறிக்கையையும் முன்வைத்தார்கள். மேலும் அவர்களினுடைய சிறியதிலும் சிறிய பொருளையும் கூட திருப்பி கொடுத்து விட்டதை கூறினார்கள். மேலும் எஞ்சிய செல்வத்தையும் அவர்களுக்கே வழங்கிவிட்டதையும் கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் அலியிடம் கூறினார்கள், அசப்த வ அஹ்ஸன்த, அதாவது நீர் முற்றிலும் சரியாக செய்துள்ளீர், நன்றாக செய்துள்ளீர்கள் என்றார்கள். இந்த சம்பவத்திற்கு முன்பு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவும் கூட கண்டிருந்தார்கள். அது பற்றி சீரத் இப்னு ஹிஷாமில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், அதாவது நான் ஹைஸ் என்ற, அதாவது பேரித்தம் பழத்தையும் பன்னீரையும் நெய்யையும் கலந்து செய்யக்கூடிய ஓர் உணவு, அதன் ஒரு கவளத்தை சாப்பிட்டேன். எனக்கு அது மிகவும் சுவைமிக்கதாக தெரிந்தது. ஆனால் நான் அதை விழுங்கியதும் அதனுடைய சிறிது பகுதி எனது தொண்டையில் சிக்கிக் கொண்டது. பிறகு ஹசரத் அலி கையை விட்டு அதை வெளியே எடுத்தார். ஹசரத் அபு பக்ர் அவர்கள் இந்த கனவிற்கு விளக்கம் அளித்தவாறு கூறினார்கள், யா ரசூல் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது தாங்கள் அனுப்பிய போர்ப்படைகளில் ஒரு போர்ப்படையாகும். அதை தாங்கள் அனுப்புவீர்கள், அவற்றில் சில உங்களுக்கு பிடித்திருக்கும், மேலும் சில ஆட்சேபனைக்குரியதாக இருக்கும். பிறகு தாங்கள் அலியை அனுப்புவீர்கள், அவர்கள் அதில் எளிதை ஏற்படுத்துவார்கள், அதாவது விவகாரத்தை சரியாக்குவார்கள். எனவே இந்த போர்ப்படையின் சம்பவம் மூலமாக இந்த கனவு பூர்த்தியானது. புகாரியின் விரிவுரையாளர் வலியுல்லா ஷா சாஹிப் இவர்கள் ஜமாத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற சான்றோர் ஆவார்கள். புகாரிக்கு விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த முழு சம்பவத்தையும் அறிவிப்புகளையும் பற்றி இவ்வாறு எழுதுகின்றார்கள். தபகாத் இப்னு சாத் மற்றும் சீரத் இப்னு ஹிஷாம் இரண்டிலும் இந்த சம்பவம் பற்றி குறிப்பு கிடைக்கின்றது. அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு திசைகளில் சில படைகளை அனுப்பினார்கள். அதன் காரணம் என்னவாக இருந்ததென்றால், பல சமுதாயங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் தொடர்பாக அறிந்து வருவதாகும். வலுக்கட்டாயமாக முஸ்லீம் ஆக்குவதாக இருக்கவில்லை. எனவே பனு ஜசிமாவை நோக்கி அனுப்பியதும் இந்த நோக்கத்திற்காகத்தான் இருந்தது. இந்த விஷயத்தில் அந்த சொற்கள் தெளிவாக உள்ளன. பு'தவு இலா பனி ஜசிமா தாயன் இலல் இஸ்லாமி வலம் யுப்அஸஹு முகாதிலா. அதாவது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 350 முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரோடு ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களை ஹிஜ்ரி 8 ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் பனு கினானாவினுடைய கோத்திரமான பனு ஜசீமாவிடம் அனுப்பினார்கள். இது மக்காவிற்கு அருகில் எலம்லம் திசையில் குடியமர்ந்திருந்தது. அவர்களை அங்கு சண்டையிடுவதற்காக அனுப்பவில்லை, மாறாக இஸ்லாத்தின்பால் அழைக்கும் நோக்கத்துடன் அனுப்பியிருந்தார்கள். இந்த கோத்திரமானது இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் கொண்டிருந்தது. இந்த சம்பவம் யௌமுல் குமைசா என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. குமைசா என்பதன் பொருள் நீரூற்றிலிருந்து வெளிவரும் தண்ணீர் என்பதாகும். கண்ணியத்திற்குரிய மக்காவிற்கு அருகே இருந்த ஒரு பாலைவன பகுதியில் பனு ஜசீமா வசித்து வந்தனர். அப்துல்லா பின் உமர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடியவராவார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இதை சுருக்கமாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இப்னு இசாக் சம்பவத்தை விவரித்திருக்கின்றார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், பனு ஜசீமாவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தனர். பெரும்பாலும் முஸ்லீமாகிவிட்டிருந்தனர். இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள் ஆயுதம் ஏந்தியவாறு சண்டையிடத் தொடங்கினர். அதன் காரணமாக ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். மேலும் அவர்கள் தோல்வியடைந்த போது சிறைபிடிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் தங்களை இந்த நிலையில் கண்டு சுபானா சுபானா என்கின்ற சொற்களினால் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தினர். சுபானா என்பதனுடைய பொருள் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை மாற்றிவிட்டோம் என்பதாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய மக்கா நகரில் சாபி என்கின்ற சொல்லால் ஏளனமாக அழைக்கப்பட்டார்கள். மேலும் மக்களுக்கு இந்த சொல்லின் மூலம் வெறுப்பு விதைக்கப்பட்டு வந்தது. அதாவது அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள் என. எவ்வாறு இருப்பினும் சண்டையிடுபவர்கள் தெளிவான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் சபானா என்கின்ற சொல்லை பயன்படுத்த தொடங்கினர். இந்த சொற்களிலிருந்து அவர்கள் தங்களை சண்டையில் கொல்லப்படுவதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள விரும்பினார்கள். ஆனால் காப்பாற்றிக் கொள்ள இயலவில்லை. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்களினுடைய கூற்று என்னவென்றால், அவர்கள் ஹாலித் பின் வலீதின் தூதி செய்திக்கு ஏற்ப தன்னுடைய கைதியை கொலை செய்யவில்லை. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி தனக்கும் ஹாலித் பின் வலீதினுடைய செயலுக்கும் சம்பந்தமில்லை என்பதை வெளிப்படுத்தி தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தினார்கள். இப்னு இசாக் மற்றும் இப்னு சாதினுடைய கூற்றில் படை வீரர்களில் பனு சுலைம் மற்றும் முதலஜ் கோத்திரத்தினுடைய போர் வீரர்களும் இருந்தார்கள். அவர்கள் பனு ஜசீமாவை போன்று பனு கினானாவினுடைய ஒரு கிளை கோத்திரமாக இருந்தார்கள். மேலும் பனு ஜசீமா கோத்திரத்தினரை இதற்கு முன்பும் ஏதோ ஒரு போரில் இழப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். பனு ஜசீமா, பனு சுலைம் மற்றும் முத்லஜ் ஆகியோரை இஸ்லாத்தின் படையில் பார்த்தபோது அவர்களோடு சண்டையிடுவதற்காக ஆயுதம் ஏந்தினார்கள். ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் அவர்களிடம், மக்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டனர், இந்த சண்டை எதற்கு, ஆயுதங்களை போட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். முன்பு கூறப்பட்டிருந்தது போன்று ஹஸ்தம் என்ற பெயருடைய ஒரு தலைவன் அவர்களுக்கு ஆயுதங்களை போட வேண்டாம், அவ்வாறு கீழே போட்டால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், சிறைபிடிக்கப்படுவார்கள் என்று ஆலோசனை வழங்கினான். சமுதாயத்தின் சில மக்கள் அவனை தடுத்தனர். ஏன் இரத்தம் சிந்த வைக்கிறாய் என்று கடிந்தனர். மக்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டனர். இப்னு ஹிஷாமின் அறிவிப்பில் காண கிடைப்பது என்னவென்றால், அந்த கோத்திரத்தினர் பனி கினானா இடையிலே சில இரத்தம் சிந்துதலுக்கான பழிவாங்கும் பிரச்சனையும் இருந்தது. அதன் காரணமாக சிலர் சண்டையிட்டனர், அவர்கள் கொல்லப்பட்டனர், மேலும் சிறைபிடிக்கப்பட்டனர். தெரிய வருவது என்னவென்றால், பனு சுலேமின் போர் வீரர்கள் தீர்ப்பு கிணங்க தங்களுடைய சில கைதிகளை அவர்களின் நீண்ட நாள் பழிவாங்கும் ஆசை கிணங்க அவர்களை கொன்றுவிட்டார்கள். மேலும் அவர்களின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுதலை நயவஞ்சகம் நிரம்பி இருந்ததாக கூறினர். ஆனால் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் ஹாலித் அவர்களின் தீர்ப்பை ஏற்கவில்லை. மேலும் தங்களுடைய கைதிகள் மேற்கூறப்பட்ட சொற்களில் இஸ்லாத்தை வெளிப்படுத்தியதன் காரணத்தால் அவர்கள் அவர்களை விடுதலை செய்தனர். அவர்கள் அந்த மக்களை கொள்வதற்கு பதிலாக அவர்களை விடுதலை ஆக்கினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்பு தெளிவாக உள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்களின் கூற்றில் குறிப்பிடப்பட்ட அறிவிப்பிலிருந்து வெளிப்படுவது என்னவென்றால், சிறை கைதிகளை கொலை செய்யுமாறு ஹஸரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் கட்டளையிடவில்லை. மாறாக ஒரு முடிவு அதை பெரும்பாலான சஹாபா பெருமக்கள் ஏற்கவில்லை. அது கட்டளையாக இருந்திருக்கும் என்றால் ஏற்றிருப்பார்கள். மேலும் எவரும் அதற்கு முரண்பட்டு இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் முடிவெடுப்பதில் ஹஸரத் ஹாலிதிடமிருந்து ஒரு சில காரணங்களினால் தவறு நிகழ்ந்துவிட்டது. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேற்கூறப்பட்ட ஹாலிதின் தவறின் காரணமாக கடுமையான துக்கம் ஏற்பட்டது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பரிகாரமாக ஹஸரத் அலி அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் சென்று ஒவ்வொரு குழந்தையினுடைய இரத்தத்திற்கும் இழப்பீடு வழங்கினார்கள். எதுவரை என்றால் எவர்களினுடைய நாய்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நாய்களுக்கான இழப்பீடும் வழங்கப்பட்டது. இப்னு ஹிஷாமில் எழுதப்பட்டுள்ளது, அவர்களுக்குரிய இழப்பீடு போக அவர்களுக்கு மேலும் தொகையும் கொடுக்கப்பட்டது. இமாம் பாக்கர் அவர்களும் ஹஸரத் அலி அவர்களின் மூலமாக இழப்பிற்கான பரிகாரம் செய்யப்பட்டது பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஹஸரத் ஹாலித் சண்டையில் அவர்களை கொன்று சிறைபிடிக்க தொடங்கினார்கள். இதற்கு ஆயுதங்களை கீழே போட்ட பிறகும் அவர்கள் அவர்களை கொலை செய்தார்கள் என்பது பொருள் அல்ல. இப்னு சாத் அவர்கள் இது தொடர்பாக என்ன அறிவிப்புகளை பதிந்திருக்கின்றார்களோ அவைகளில் ஒரு அறிவிப்பிற்கான சான்று இப்னு இஸ்ஹாக் ஹஸரத் இப்னு அபி ஹத்ரத் அஸ்லமி உடையதாகும். அவர் அந்த படையில் இருந்தார். இப்னு சாதினுடைய கூற்றிலிருந்து வெளிப்படுவது என்னவென்றால் சிலர் சண்டையிட்டனர். மேலும் இந்த குறிப்பும் கிடைக்கிறது. அதாவது பனு ஜசீமாவை ஆயுதத்துடன் கண்டதும் ஹஸரத் ஹாலித் அவர்களிடம் என்ன விஷயம், நீங்கள் ஆயுதத்தை ஏன் ஏந்தியுள்ளீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், எங்களுக்கும் சில அரபு கோத்திரத்தாருக்கும் இடையே பழைய பகைமை உள்ளது, நீங்கள் அந்த மக்களாக இருப்பீர்களோ என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் ஆயுதம் ஏந்தியிருக்கிறோம் என்று கூறினர். அதற்கு ஹாலித் அவர்களை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அவர்களினுடைய கைகள் கட்டப்பட்டன. மேலும் அவர்களை தங்கள் நண்பர்களிடையே பங்கிட்டு விட்டார்கள். இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த சான்றை பதிந்து எழுதியுள்ளது என்னவென்றால், சண்டையிடுபவர்கள் சண்டைக்கு பிறகு தாங்களாகவே சரணடைந்து விட்டார்கள். இமாம் புகாரியின் அறிவிப்பில் சுருக்கமாக உள்ளது. மேலும் மகாசி நூலின் அறிவிப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களில் தெளிவான தொடர் இல்லை. அதிலிருந்து சுருக்கமாக தெரிய வருவது என்னவென்றால், அந்த பிரச்சார நிகழ்வில் சிறிய கைகலப்பு ஏற்பட்டது. அந்த சண்டையில் அறியாமை காலத்தில் ஏதோ ஒரு இரத்தம் சிந்துதலுக்கான பழிவாங்குதலின் தலையீடும் இருந்தது. வெறும் சபானா என்ற சொல்லை பயன்படுத்தியதன் காரணமாக கருத்து வேறுபாடு கொண்டு சிலர் கைதிகளை கொள்வது என்பது அறிவுக்கு எட்டாததாக உள்ளது. குறிப்பாக முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் வெளிப்படையாக மேற்கூறப்பட்ட தீர்ப்பை எதிர்த்த சூழ்நிலையில் அறிவுக்கு எட்டாததாக இருக்கின்றது. ஹிதாபி கூறுகிறார்கள், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வாக்கியத்திலிருந்து, அதாவது அல்லாஹும இன்னி அப்ரஉ இலைக மிம்மா சனா ஹாலித், வெளிப்படுவது என்னவென்றால், அன்னார் தீர்ப்பில் ஹஸரத் ஹாலித் அவர்களின் அவசரம் மற்றும் சபானா சொல் தொடர்பாக ஆய்வு செய்யாததை அன்னார் விரும்பவில்லை. ஹஸரத் ஹாலித் அவர்களுடைய கடமை என்னவாக இருந்ததென்றால், அவர் முழுமையான முறையில் சபானா என்ற சொல்லை கூறுபவர்களினுடைய நோக்கம் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். இமாம் பாக்கரின் அறிவிப்பில் வருகிறது, ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த மக்களிடம் செல்லுமாறு கூறினார்கள். மேலும் அறியாமையின் விஷயத்தை தமது காலில் போட்டு நசுக்குமாறு கூறினார்கள். எனவே அவர்கள் சென்றார்கள். அந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் இழப்பீடு வழங்கினார்கள். இந்த அறிவிப்பிலிருந்து வெளிப்படுவது என்னவென்றால், நீண்ட நாள் காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, பகைமை, பழிவாங்குதல் போன்றவைகள் இந்த கொலை சம்பவத்திற்கு பின்னால் காரணிகளாக இருந்தன. எனவே அன்னார் கடந்த கால விஷயங்களை அழித்து விடுமாறு கூறினார்கள். ஏதோ பழைய காழ்ப்புணர்ச்சி அவர்களினுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. இதுவே இந்த கொலைக்கான காரணமாகும் என்று அன்னாருக்கு தெரிந்திருந்தது. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு படையை அனுப்பினால் அவர்களுக்கு சண்டையிடுவதில் அவசரம் காட்ட வேண்டாம், மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், சண்டையிடுவதற்கு முன்பு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்க வேண்டும், மேலும் அதனுடைய கட்டளைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும், அதன் மூலம் அத்தாட்சி முழுமைப்படுத்தப்பட வேண்டும், மேலும் எங்கு பாங்கு கேட்கப்படுமோ அங்கு தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்று வழிகாட்டியிருந்தார்கள். மேற்கூறப்பட்ட சம்பவத்தில் பனு ஜசீமா கோத்திரத்தார் தரப்பிலிருந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூது செய்தி கிடைத்திருந்தது. அதன் அடிப்படையில் மேற்கூறப்பட்ட இந்த போர்ப்படை அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதாகும். சண்டை இல்லை என்ற தெளிவுடன் அனுப்பப்பட்டிருந்தது. தபக்காத் இப்னு சாதில் வருகிறது, ஹஸரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் பனு ஜசீமாவை சென்றடைந்ததும் அவரிடம் இவர்கள் நீங்கள் யார் என்று வினவினார். அதற்கு அவர்கள், நாங்கள் முஸ்லிம்களாவோம், நாங்கள் தொழுகின்றோம், மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளராக ஏற்றுக்கொண்டுள்ளோம், மேலும் எங்களுடைய இடத்தில் பள்ளிவாயில் கட்டியுள்ளோம், மேலும் அதில் பாங்கு கொடுத்துள்ளோம் என்று கூறினார். அவர்கள் பிறகு இந்த ஆயுதங்கள் எதற்கு என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், எங்களுக்கும் அரபு மக்களினுடைய ஒரு சமுதாயத்திற்கும் இடையே பகைமை இருக்கிறது, நீங்கள் ஒருவேளை அவர்களாக இருப்பீர்களோ என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் ஆயுதம் ஏந்தி உள்ளோம் என்று கூறினார். மேற்கூறப்பட்ட தெளிவுக்கு பிறகு, அவர்களோடு போரிடுவது என்பது என் நிலையிலும் ஆகமானதாக இருக்கவில்லை. தெரிய வருவது என்னவென்றால், எலம்லமின் சுற்றுப்புறத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில் பழைய பகையின் நெருப்பு எரிய தொடங்கியது. அதன் காரணமாக ஒரு பிரிவினரோடு சண்டையிற்கான சூழ்நிலை உருவானது. அதற்கு பிறகு போர் புரியும் மக்கள் தரப்பிலிருந்து சபானா என்ற சொல் மூலமாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதாக வெளிப்படுத்தப்பட்ட போது அவர்களினுடைய உயிர் காப்பாற்றப்படவில்லை. ஹாலித் பின் வலீத் படைத்தளபதியாக இருந்த காரணத்தினால் கோபமடைந்தார்கள். இப்னு ஹிஷாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹாலித் மற்றும் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இடையே உருவான கருத்து முரண் மற்றும் பரஸ்பர மனக்கசப்பை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அவர்களிடம் கூறினார்கள், அமில்த பி அம்ரில் ஜாஹிலியதி ஃபில் இஸ்லாம், அதாவது தாங்கள் இஸ்லாத்தில் அறிவீனமான விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஹாலித் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், இன்னமா தார்த்த பி அபீக, அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை கூறி உமது தந்தையாருக்கு பதிலாக பழி தீர்த்துள்ளீர்கள் என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அதற்கு இது சரியில்லை என்றார்கள். ஏனென்றால் நான் எனது தந்தையாரை கொன்றவனை கொன்று பழிதீர்த்து விட்டேன், ஆனால் தாங்கள் உங்களுடைய தந்தையின் சகோதரர் ஃபாத்தே பின் மொஹைராவிற்காக பழி தீர்த்துள்ளீர்கள் என்று பதிலளித்தார்கள். இந்த சண்டை காரணமாக பரஸ்பரம் இருவரிடையே நிலைமை சீர்கெட்டது. எதுவரை என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மனக்கசப்பு பற்றி தெரிய வந்தபோது அன்னார் ஹாலிதிடம் கூறினார்கள், என்னுடைய சஹாபா தொடர்பாக இப்படி சிந்தனை கொள்ளாதீர்கள். இறைவன் மீது ஆணையாக, இவர்கள் ஆரம்பகால சஹாபிகள் ஆவர். உஹது மலை அளவு தங்கம் உங்களுக்கு கிடைத்து அதை நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தாலும் பிறகும் கூட எனது சஹாபிகளில் எந்த சஹாபியினுடைய அவர்கள் காலையும் மாலையும் இறைவனை நினைவு கூறுவதனால் கிடைத்த அந்தஸ்தை நீங்கள் பெற முடியாது என்று கூறினார்கள். சீரத் இப்னு ஹிஷாமில் இப்னு இசாக்கினுடைய அறிவிப்பும் உள்ளது. அதில் சொல்லப்பட்டுள்ளதாவது, ஃபாத்தே பின் மொஹைரா மஹ்சூமி, அவுஃப் பின் அப்தே அவுஃப் ஜொஹரி மற்றும் அஃபான் பின் அபில் ஆஸ் ஆகியோர் யமனை நோக்கி வியாபார நோக்குடன் சென்றார்கள். திரும்பி வரும்பொழுது பனு ஜசீமா கோத்திரத்தை சார்ந்த யமனில் மரணித்திருந்த ஒரு நபரினுடைய செல்வத்தையும் அவர்களினுடைய வாரிசுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள். பனு ஜசீமாவினுடைய ஒரு நபரை ஹாலித் பின் ஹிஷாம் வழியில் சந்தித்தார்கள். அவருக்கு அந்த ஜசீமா கோத்திரத்தை சார்ந்த நபரினுடைய மரணம் பற்றி தெரிய வந்தபோது அவர் தான்தான் அவருடைய செல்வத்திற்கு உரிமை படைத்தவர் என்று கூறினார். ஆனால் இவர்கள் அவருக்கு செல்வத்தை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இதன் காரணமாக பரஸ்பரம் சண்டை ஏற்பட்டது. சண்டையில் அவுஃப் பின் அப்தே அவுஃப் மற்றும் ஃபாத்தே பின் மொஹைரா இருவரும் கொல்லப்பட்டார்கள். அஃபான் பின் அபில் ஆஸ் மற்றும் அவரினுடைய மகன் உஸ்மான் தப்பித்து பிழைத்தனர். மேலும் அவர்கள் ஃபாக்கே பின் மொஹைரா மற்றும் அவுஃப் பின் அப்தே அவுஃபின் செல்வத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சந்தர்ப்பம் பார்த்து ஹாலித் பின் ஹிஷாமை கொலை செய்து தன்னுடைய தந்தை அவுஃபிற்கான பழியை தீர்த்தார்கள். இந்த சம்பவத்தின் காரணமாக குரேஷியர்களும் கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். மேலும் அவர்கள் பனு ஜசீமா கோத்திரத்தின் மீது தாக்குதல் தொடுத்து தம்மவர்களில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் பொருளாதார இழப்பிற்கும் பழி வாங்க நினைத்தபோது பனு ஜசீமா கோத்திரத்தினர் கூறினார்கள், உங்களுடைய மக்களை கொலை செய்தது என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வாகும், அதில் எங்களுடைய எண்ணம் எதுவும் இருக்கவில்லை, அது பற்றி நாங்கள் அறிந்திருக்கவும் இல்லை, நாங்கள் கொலையுண்டவர்கள் மற்றும் பொருளாதார இழப்பு ஆகியவற்றிற்கான இழப்பீட்டை தந்துவிடுகின்றோம் என்றார்கள். குரேஷியர்கள் அவர்களினுடைய இந்த வருத்தம் தெரிவித்தலையும் ஆலோசனையையும் ஏற்றுக்கொண்டார்கள். இது சீரத் இப்னு ஹிஷாமில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவங்கள் ஏன் அவர்களிடையே சண்டைகள் இருந்தன என்பது பற்றிய சில பின்புலத்தை காட்டுகின்றன. இதுவும் ஒரு சம்பவத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது, பகைமைக்கான காரணம் உருவாவதிலும் இந்த சம்பவத்திற்கான பின்புலம் உள்ளது. அதன் காரணமாக ஹாலித் பின் வலீத் ஆட்சேபனைக்குரியவராக ஆனார். மற்றும் சஹாபா அந்த காரணத்தினால்தான் ஹஜ்ரத் ஹாலிதினுடைய தீர்ப்பில் திருப்தி அடையவில்லை. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் ஹாலித் தரப்பிலிருந்து எந்த வகையான சாக்கும் கூற முடியாது. ஏனென்றால் அவர் அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கும் நோக்கத்தோடு மட்டுமே அனுப்பப்பட்டிருந்தார். அதில் எந்த வகையான நிர்பந்தமும் கட்டாயமும் ஆகுமானதாக இருக்கவில்லை. சஹாபா பெருமக்களின் பெரும்பான்மை அவருக்கு நல்ல ஆலோசனை வழங்கினர். அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பல கோத்திரத்தினரை இரவோடு இரவாக சிறைபிடிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்னு இசாக்கினுடைய ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீதினுடைய இந்த காரணம் பதியப்பட்டிருக்கின்றது. அதாவது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நிலையை பார்த்து ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஹுசாஃபா சஹ்மி இன்னுடைய ஆலோசனையின் பேரில் அவர்களோடு சண்டையிட்டார்கள். இது தொடர்பாக இப்னு இசாக்கினுடைய சொற்கள் இவ்வாறு வந்துள்ளன. அதாவது சில மக்களினுடைய கூற்று என்னவென்றால், ஹஜ்ரத் ஹாலித் இந்த கொலையை செய்ததை சரியானதாக கூறுகிறார்கள். அதாவது அப்துல்லா பின் ஹுசாஃபா சஹ்மி அவர்களிடத்தில், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் கொலை செய்யுமாறுதானே கட்டளையிட்டுள்ளார்கள் என கூறினார். இந்த காரணம் சரி கிடையாது. ஏனென்றால் அமீர் ஹாலித் தான், அப்துல்லா பின் ஹுசாஃபா சஹ்மி கிடையாது. இந்த தவறு அறிந்து நிகழ்ந்திருந்தாலோ அல்லது அறியாமல் நிகழ்ந்திருந்தாலோ என் நிலையிலும் படையினுடைய அமீரே இந்த தவறுக்கு பொறுப்பாளர் ஆவார். குறிப்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆய்விற்கு பிறகு ஹாலிதின் மீது மிகவும் கோபமடைந்தார்கள். மேலும் அன்னார் அவர் செய்த தவறுக்கு நான் ஒருபோதும் பொறுப்பில்லை என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சம்பவமானது சாதாரணமானதாக இருக்கவில்லை. நபியினுடைய தீர்ப்புக்கு பிறகு ஹாலித் சரியாகத்தான் செய்தார் என அதற்கு ஏதேனும் காரண காரியங்களை தேடுவது தவறாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தவறு இழைத்துள்ளீர்கள். மேலும் அன்னார் தன்னை அந்த குற்றத்திலிருந்து விலக்கிக் கொண்டார்கள். இதுவே போதுமானதாகும். என் நிலையிலும் சாக்குப்போக்கு தேடினால் அதனால் மார்க்க சுதந்திரம் தொடர்பாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையான போதனையின் மீது களங்கம் ஏற்படும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை இடுபவர்களோடு போரிடுவதற்கான அனுமதி வழங்கினார்கள். மேலும் இஸ்லாத்தின் தூதி செய்தியை எட்ட வைப்பதில் மென்மையாக நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு பல்வேறு படைகளை இஸ்லாத்தின் பால் அழைக்கும் நோக்கத்தோடு அரபு நாட்டின் பல்வேறு கோத்திரங்களை நோக்கி அனுப்பினார்கள். மேலும் அந்த படைத்தளபதிகளுக்கு இதில் சண்டையிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக வழிகாட்டியிருந்தார்கள். மகாசி மற்றும் வரலாற்றின் நூலில் குழுக்கள் இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்காகவே அனுப்பப்பட்டன என்பது தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. சீரத் இப்னு ஹிஷாம் மற்றும் தபக்காத் இப்னு சஹாத் உடைய இது தொடர்பான நிலைப்பாடு எடுத்துரைக்கப்பட்டது. அல்லாமா தபரியும் அதே சொற்களில் விளக்கம் அளித்துள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பல்வேறு திசைகளை நோக்கி மக்களை சிலை வணக்கத்திலிருந்து விலக்குவதற்காகவும் அல்லாஹுவை வணங்குவதன் பக்கம் அவர்களை அழைப்பதற்கும் படைகளை அனுப்பினார்கள். அந்த போர் படைகளுக்கு சண்டையிடுவதற்கு ஒருபோதும் அன்னார் கட்டளையிட்டிருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் இன்றைய நாட்களில் தீவிரவாதத்தை விரும்பும் மௌலவிகள் இதுபோன்ற விஷயங்களை சான்றாக வைத்துக்கொண்டு கொலை செய்வதற்கும் சண்டையிடுவதற்கும் அனுமதி உள்ளது என்கின்றனர். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரும் தன் தரப்பிலிருந்து போரை தொடங்காத வரை அவரோடு சண்டையிடக்கூடாது என்று மிக தெளிவான முறையில் போதனை வழங்கியுள்ளார்கள். அவ்வாறு செய்வது குற்றமாகும் என்று கூறியுள்ளார்கள். இமாம் புகாரியின் மேற்கூறப்பட்ட அறிவிப்பிலிருந்து ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் பனு ஜசீமாவை இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த கட்டளையின்படி நடந்தவாறு அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்திற்கான அழைப்பை விடுத்தார்கள். அவர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று கூட அவர்களால் கூற முடியவில்லை. அச்சத்தின் காரணமாக நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை மாற்றிவிட்டோம் என்று கூறினார்கள். இந்த வாக்கியம் முழு கோத்திரத்தாராலும் கூறப்படவில்லை. ஏனென்றால் அவர்களில் பெரும்பாலோர் முன்பே முஸ்லிமாக ஆகியிருந்தார்கள். இதை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் மட்டுமே, ஒருவேளை அவர்கள் பழிவாங்கப்படலாம் என்ற அச்சத்தினால் கூறினார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் ஆயுதம் ஏந்தி சண்டையிடத் தொடங்கினர். சண்டையில் தங்களுடைய தோல்வியைக் கண்டு சபானா என்ற சொல்லின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றதாக வெளிப்படுத்தினார்கள். புகாரியின் அறிவிப்பில் மிக மிக சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களினுடைய இலக்கணத்திற்கு ஏற்ப மிகவும் சரியான அளவிலான அறிவிப்புகளை மட்டுமே ஏற்றுள்ளார்கள். ஹஸ்தம் தன் மக்களிடம் நீங்கள் ஆயுதங்களை கீழே போடாதீர்கள், மாறாக சண்டையிடுங்கள் என்று ஆலோசனை வழங்கினான். இதிலிருந்து இவர்களுக்கு பழைய இரத்தம் சிந்துதலின் காரணமாகத்தான் அச்சம் இருந்தது என்பதும் தெரிய வருகின்றது. இப்னு இசாக்கினுடைய முதல் அறிவிப்பிலும் இவரினுடைய இதே சொற்கள் பதியப்பட்டிருக்கின்றன. அதாவது பனு ஜசீமாவே, நினைவில் கொள், இவர் ஹாலிதாவார், ஆயுதங்களை கீழே போட்ட பிறகு சிறைபிடித்து விடுவார்கள், அதற்கு பிறகு கொன்று விடுவார்கள் என்று கூறினார். அவரது சமுதாயத்தின் சில மக்கள் அவரை பிடித்து நீ இரத்தம் சிந்துதலை விரும்புகிறாயா என்று கேட்டனர். மக்கள் முஸ்லிம்களாகிவிட்டனர். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். போர் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது அமைதி ஏற்பட்டு விட்டது என மக்கள் அவருக்கு புரிய வைத்தார்கள். அவரிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி கொண்டார்கள். மேலும் ஹஜ்ரத் ஹாலித் அவர்கள் கூறியதன் பேரில் மீதம் இருந்தவர்களும் ஆயுதங்களை கலற்றி விட்டார்கள். சீரத் இப்னு ஹிஷாமில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இந்த கூற்றிலிருந்து ஹஸ்தமின் அச்சமானது காரணமில்லாமல் இருக்கவில்லை என்பது வெளிப்படை. சஹாபா பெருமக்கள் கோத்திரங்களின் புதிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தின் போதனையை கற்பிக்கும் நோக்கத்தோடு அங்கு சில காலம் தங்கி வந்தார்கள் என்று தெரிய வருகிறது. அறிவிப்பில் இந்த சொற்கள் வருகின்றன. ஹத்தா இதா கான யௌமன் அமர ஹாலிதன், அவ்வாறு தங்கிய காலகட்டத்தில் சில கசப்பான சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக கோத்திரத்தின் சில மக்களோடு சண்டை ஏற்பட்டது. தோல்வியடைந்த போது அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். மேலும் அந்த கைதிகள் போர் வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட போது சில மக்கள் தங்களுடைய பழைய காழ்ப்புணர்ச்சியில் பழி தீர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டதாக எண்ணி அவர்களை கொலை செய்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்னு ஹிஷாம் இது தொடர்பாக இப்ராஹிம் பின் ஜாஃபர் மஹ்மூதியினுடைய சான்றின் மூலம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவு மற்றும் ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களின் விளக்கம் ஆகியவற்றையும் எடுத்துரைத்துள்ளார். அது நான் முன்பே கூறிவிட்டேன். அதாவது அன்னார் பேரித்தம்பழம், சத்து மாவு மற்றும் நெய் ஆகியவைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட உணவு கவளத்தை சாப்பிட்டார்கள். அது சுவையுடையதாக இருந்தது. ஆனால் இறுதியில் ஒரு கவளம் தொண்டையில் சிக்கி கொண்டது. ஹஜ்ரத் அலி அவர்கள் கையை விட்டு அதை வெளியே எடுத்தார்கள். அதில் ஹஜ்ரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இதற்கு பிரச்சார குழுக்களோடு தொடர்பு இருப்பதாக விளக்கம் அளித்தார்கள். மேலும் ஹாலிதின் தவறை சரி செய்வதற்கு ஹஜ்ரத் அலியை அனுப்புமாறு ஆலோசனை வழங்கினார்கள். இந்த கனவிலிருந்து இந்த சம்பவத்தின் தொடர்பு பனு ஜசீமா கோத்திரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினரோடு மட்டுமே, மேலும் ஒரு குறிப்பிட்ட கைதிகளோடு மட்டுமே இருந்தது என்பதும் தெரிய வருகின்றது. எல்லா கைதிகளும் சபானா என்று கூறியதனால் மட்டுமே கொல்லப்பட்டார்கள் என்பது சரியில்லை. உண்மையில் இந்த மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கவில்லை. முந்தைய பழிதீர்க்கும் அச்சம் மற்றும் பயம் அவர்களினுடைய சிந்தனையில் எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்ததென்றால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சண்டையிடத் தொடங்கினார்கள். சுலைம் பின் மன்சூர் மற்றும் முதலஜ் பின் முர்ரா கோத்திரத்தின் சில மக்கள் எவர்கள் ஹஜ்ரத் ஹாலிதின் படையில் இணைந்திருந்தார்களோ அவர்கள் தரப்பிலிருந்து அவர்களை பழி வாங்குவார்களோ என்ற அச்சம் இருந்தது. எனவே சுலைமின் கோத்திரத்தின் மக்கள் தான் தங்களுடைய கைதிகளை இரவில் கொலை செய்து தங்களுடைய பழியை தீர்த்து கொண்டார்கள். முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரி எவரும் தங்களுடைய கைதிகளை கொலை செய்யவில்லை. இன்னும் கூற வேண்டுமென்றால் அவர்களை விடுதலை செய்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்கள் மற்றும் அன்னாரின் முன்மாதிரிக்கு ஏற்ப அமல் செய்தார்கள். இந்த விளக்கமானது புகாரியினுடைய விளக்க உரை எழுதியுள்ள ஹஜ்ரத் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்களும் எழுதியுள்ளார்கள். அன்னார் கூடுதலாக அறிவார்ந்த இந்த குறிப்பையும் எழுதியுள்ளார்கள். வலியுல்லா ஷா சாஹிப் எழுதுகிறார்கள், அதாவது நன்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலியுதுக்கு எந்த தீய எண்ணமும் இருக்கவில்லை. அவர்களுக்கு அறியாமையினால் தவறு ஏற்பட்டு விட்டது. அவசரத்தில் அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். பிறகு ஏற்பட்ட நிலைமைகளின் காரணமாக படையினுடைய தளபதி என்கின்ற அடிப்படையில் அந்த பொறுப்பும் அவர்களின் மீது இருந்தது. இதன் காரணமாகவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலிதோடு கோபம் கொண்டார்கள். மேலும் இறைவனிடம் தனது குற்றமற்ற தன்மையை வெளிப்படுத்தினார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு விவகாரத்தையும் ஆய்வு செய்த போது ஏதோ தப்பெண்ணத்தின் அடிப்படையில் இந்த கொலைகள் நிகழ்ந்துள்ளன என்பது நிரூபணமானது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்குவதற்கு பதிலாக இழப்பீடு கொடுக்குமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீதின் வேண்டுதல்கள் மற்றும் அவர் தரப்பு நியாயங்கள் எடுத்து வைக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் அவர்களை மன்னிக்க மட்டும் செய்யவில்லை, அதாவது அவர்கள் தண்டனை வழங்கினார்கள், அவர்களை சபித்தார்கள், அவர்களின் மீது அன்னாரின் கோபம் இருந்தது என்பதெல்லாம் இல்லை. ஷா சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் அவர்கள் ஹாலிதை மன்னித்து விட்டார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால் சில நாட்களுக்கு பிறகு நடந்த ஹுனைன் போருக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட படையில் முதலாவது படை மற்றும் குதிரைப்படையினுடைய கண்காணிப்பாளராகவும் தளபதியாகவும் ஹஜ்ரத் ஹாலித் அவர்களை நியமித்தார்கள். அன்னாருக்கு அவர்களின் மீது இந்த அளவுக்கு கோபம் இருந்திருக்கும் என்றால் பிறகு இன்னொரு படைக்கு அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்திருக்க மாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். இது தவிர இன்னும் இரண்டு போர்படை தொடர்பாகவும் சுருக்கமான குறிப்பு கிடைக்கின்றது. யலம்லம் போர்படை, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹிஷாம் பின் ஆஸ் அவர்களின் தலைமையில் 200 பேரை கொண்ட ஒரு போர்படையை மக்காவின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் யலம்னமை நோக்கி அனுப்பினார்கள். இது மக்கா மற்றும் தாயிஃபிற்கு நடுவே 2 இரவுகள் பயண தொலைவில் இருக்கின்றது. உரானா போர்படை, இது அரஃபாத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு ஆகும். கூறப்படுகின்றது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் பின் சயீத் பின் ஆஸ் அவர்களை 300 பேர் கொண்ட படைக்கு அமீராக நியமித்து அனுப்பினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த போர்படை பற்றிய குறிப்பை முஹம்மத் பின் உமர் வாக்தி குறிப்பிட்டுள்ளார். இவர் தவிர வேறு எந்த முக்கிய வரலாற்றாசிரியர்களும் இந்த போர்படை தொடர்பாக எடுத்துரைக்கவில்லை. எனவே இது சரியானது தானா இல்லையா என்பதும் கேள்விக்குறியாகும். இது தவிர வேறு எந்த விவரமும் கிடைக்கவில்லை. இருப்பினும் ஒரு வரலாற்றாசிரியர் என்ன எழுதியுள்ளார் என்றால், நமது அறிவின் அடிப்படையில் எந்த வரலாற்றாசிரியரும் ஹஜ்ரத் ஹாலித் பின் சயீத் பின் ஆஸ் அவர்களின் தலைமையில் உரணா வரை சென்ற இந்த போர்படையினுடைய நடவடிக்கைகளின் விவரங்களை குறிப்பிடவில்லை. இந்த போர்படையானது உரணாவில் வசித்திருந்த ஹுசைல் கோத்திரத்தை நோக்கி அனுப்பப்பட்டது என்பதில் எவ்வித கருத்து வேறுபாடும் காணப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் இதிலிருந்து ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் இந்த அம்சம் தொடர்பாகவும் நன்கு அறிய முடிகிறது. அதாவது அன்னார் ஒருபோதும் கடுமை காட்டியதில்லை. இஸ்லாத்தின் எதிரிகள் அன்னார் போர்களில் கொலைகளை செய்ய வைத்தார்கள் என்று சுமத்தும் குற்றச்சாட்டானது தவறாகும். அன்னாரோ எங்கு தவறுதலாக ஏதேனும் நிகழ்ந்துவிட்டாலும் கூட அதன் மீதும் மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதமுள்ள போர்கள் மற்றும் போர்ப்படை பற்றிய குறிப்பு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر